பெற்றிருக்கின்றன. மாமிசத்தின் பாவங்கள் என்ன, உடல் இச்சையான பாவங்கள் என்ன, தேவனுக்கு எதிரான பாவங்கள் என்ன, அயலானுக்கு எதிரான பாவங்கள் என்ன, நம்முடைய இச்சைகளை தூண்டிக்கொண்டிருக்கிற பாவங்கள் என்ன, இந்த பாவத்திற்கு முடிவுதான் என்ன, இந்த பாவத்தின் மருந்து யார். ஏன்னா எல்லாத்தையும் பாவத்தும் பாவம் பாவம் சொல்லிட்டு அதுக்கு மருந்து இல்லாம போனுச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த பாவத்தின் மருந்தும் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயமும், ஏன் குருக்களிடம் நாம் பாவ மன்னிப்பு பெற வேண்டும், ஏன் குருக்கள்கிட்ட தான் பாவ மன்னிப்பு பெறணுமா அப்படிங்கிறதையும் என்னால முடிஞ்சளவு, இது பெரிய டாபிக், இது அவ்வளவு சொல்ல முடியுமான்னு தெரியல, பட் ஓரளவு உங்களுக்காக ஒரு சில வேத வசனங்களோடு கலந்து உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இந்த காலேஜில் நானும் படித்தேன். இந்த கிரேஸ் ஆரம்பிப்பதற்கு அந்த காலகட்டத்திலே முன்னால் என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். நான் 24 மணி நேரமும் தண்ணியோடும் என்னுடைய வாழ்க்கையிலே மந்திரத்தோடும், இன்றைக்கும் என்னுடைய மூத்த சகோதரியுடைய மகன் இங்கே படிக்கிறான், அங்கே வந்து புரதருக்கு படிக்கிறான், கிளைஸ்ல தான் இருக்கிறான். அவனுக்கு வைக்கப்பட்ட செய்வினையும் நான் தான் எடுத்தேன். இப்படிப்பட்ட மந்திர வித்தைகளின் மேலே நம்பிக்கை கொண்டு எம்என் மேன்சன் என்று சொல்லப்படுகிற உறையூர்ல ஒரு தனி ரூம் போட்டு 96 முடிய அந்த இடத்துல இன்றைக்கும் நான் எழுதி கொடுக்கப்பட்ட ஜாதகங்கள் எல்லாம் அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறதா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, வேத வசனத்தை எண்ணாகமம் 23:23 வாசிங்க. தேவனுக்கு முன் அவைகள் ஆற்றல் அற்றவை, யாக்கோபுக்கு எதிரான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை. யாக்கோபுக்கு எதிரான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை. இந்த குறி சொல்லுதலும் இந்த மந்திர வித்தையும், இந்த மந்திர வித்தையிலே நம்பிக்கை கொண்ட என்னையும், ஜோசியம் குறி ஜாதகம் எழுதுகிறதன் மேலே நம்பிக்கை கொண்ட என்னையும், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொட்டதனுடைய ஒரு வெளிப்பாடு, அவர் கொடுக்கப்பட்ட பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம், இன்றைக்கும் நான் ஏன் போராடி கொண்டிருக்கிறேன், என் கடைசி முடிவு பரியந்த வரைக்கும், என்னுடைய இறுதி காலம் வரைக்கும் இந்த ஆண்டவருடைய நாமத்தை இந்த உலகத்திற்கு நான் சொல்லியே தீர்வேன். என் வாழ்க்கையை பார்த்து நான் இங்க வந்து அப்பாத்திர மென்ஷன் ஒன்னு இருக்குது, அந்த மேன்சன்ல நான் தங்கியிருந்த பொழுது அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு மந்திரவாதிக்காரர்கிட்ட போயிட்டு வந்தப்ப நான் ஆண்டவருக்குள்ள வந்த பின்னாடி அவருக்கு சொன்ன இதே வார்த்தை தான், யாக்கோப்புக்கு எதிரான மந்திரமும் இல்லை, இஸ்ரேலுக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை. இன்னைக்கு அவர் 5 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணி பேங்க்ல வச்சிருந்தாங்க, இன்னைக்கு பேங்க்ல இருக்கிறாரு, இன்னைக்கு ஆம்பூர் பேங்க்ல அவர் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். மந்திரவாதிகளையும் சோசியக்காரனையும் பொய்யனாக்கின கடவுள், அவர்களை எல்லாவற்றையும் பொய்யனாக்கி என்னையும் ஒரு பொய்யனாக்கி, இயேசு கிறிஸ்து ஆண்டவர், அவர்தான் உண்மையான தெய்வம் என்று இன்றைக்கும் சாட்சியாக நிற்கும்படி உங்கள் முன்னால வைத்திருக்கிறார். இந்த ஆண்டவரை பற்றி ஏன் நம்ம கன்ஃபெஷன் பண்ணணும், நம்ம என்ன செஞ்சோம், ஏன் கன்ஃபெஷன் பண்ணணும், எங்கிருந்து நமக்கு பாவம் உள்ளே நுழைந்தது என்பதனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். என் வாழ்க்கையில அதை லைட்டா தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதை எடுத்து எட்வின் பிரதர்னு ஒருத்தர் இங்க வந்து ஒரு பிரிட்ஜ் கொடுத்தாரு. அப்ப வந்து அவரை பாக்குறதுக்காக போனேன், என்னமோ காயங்கள் வாங்கியிருக்கிறாராமே அப்படின்னு. ஒரு மூலையில போய் எனக்கு வந்து கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது, ஆண்டவர் மேல நம்பிக்கை கிடையாது, யாரையும் நம்பினதில்லை, எனக்கு எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும், எனக்குள்ள எப்படிப்பட்ட பேய்கள் வந்தது என்றால், ஒரு பெண்ணின் மேலே மோகம் வந்தது, அந்த பெண்ணையே நானே இன்னொருத்தனுக்கு திருமணம் செய்து விட்டு அவளை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக மந்திர வித்தைகளை கற்றுக்கொண்டேன். அதை அவளை கொலை செய்ய வேண்டும், அவள் எப்படி நான் சொன்னாலும் எப்படி செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தினாலே என்னுடைய உள்ளத்திற்குள் அப்படிப்பட்ட ஆர்வங்கள் எனக்குள்ளே தோன்றின. இதை நான் வந்து பெரிய பெரிய பழைய ஏட்டி சுவடுகளை படித்தும் மந்திரவாதிகளை தேடியும் கற்றுக்கொள்ளவில்லை. இது எப்படி வந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு மந்திரவாதி மட்டும் எனக்குள்ளே முணுமுணுத்த மந்திரம் என் மனசுக்குள்ள போனிச்சு. இன்னைக்கு அந்த மந்திரம் போய் இயேசுநாதர் முணுமுணுத்த மந்திரம் என் உள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது எப்படியாவது அந்த பெண்ணை பழிவாங்கி விட வேண்டும், அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றாய் சேர்ந்திருக்க கூடாது என்று. நான் இங்கே 94 பிசிக்ஸ்ல இங்க படிச்சுட்டு இருந்தேன். அங்கிருந்து 97 அப்புறம் நான் வெளியே போன பின்னாடி என்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கு காரணமா இருந்து அவர் வந்து பாவத்தை குறிச்சு கொஞ்சம் சொல்லிட்டே இருந்தார். அங்க சேப்பல் இப்ப இடிச்சிட்டு புதுசா கட்டியிருக்கிறாங்க. அப்ப பழைய சேப்பல்ல ஒரு ரைட் சைட்ல ஒரு கிராஸ் இருந்துச்சு. எனக்கு அதுல போறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அந்த சேப்பலுக்குள்ள போறதெல்லாம். அப்ப அந்த மூலையில இருந்து அந்த கல்லு ஒரு பழைய தூண் ஒண்ணு இருக்கும், நம்ம போய் உட்கார்ந்து இருக்கதை அடுத்த ஆளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மறைவா போய் உட்கார்ந்து இவங்க என்னதான் இப்படி என்னதான் ஏமாத்துறாங்க, என்னதான் சொல்லி கடவுள் கடவுள்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்களே, இதை என்ன சொல்றாங்கிறத பாக்குறதுக்காக போனேன். ஆனால் அவர் என்னுடைய பாவத்தை குறித்தே ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு இருந்தார். நான் செய்த பாவத்தை அவர் வரிசையை பட்டியலிட்டுக் கொண்டிருந்தார். அங்க உட்கார்ந்து இருந்தவங்க பிரேயர் முடிஞ்சு போயிட்டாங்க. ஆனா அவரு அங்க பிரேயர் முடிஞ்சு அவரும் போயிட்டாரு. ஆனால் யாரோ ஒருத்தர் அந்த சிலுவையிலிருந்து இன்றைக்கும் என்னுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஒரு மனிதர் கைகளிலே ரத்தம் சொட்ட சொட்ட 5 மணி நேரம் அந்த சேப்பல் 9:30 க்ளோஸ் பண்ணாங்க. நான் 4 மணிக்கு உட்கார்ந்தேன், அத்தனை மணி நேரமும் நான் இந்த சேப்பலுக்குள்ளே உட்கார்ந்து இருந்தேன். என்னுடைய அது என்ன நடந்துச்சுன்னா, அவர் என்னுடைய பாவத்தை, என் தாயின் நான் கருவறையில் உருவான நாள் முதல் அன்றைய நாள் வரைக்கும் நான் செய்த எல்லா பாவத்தையும் ஒரு மனுஷர் சிலுவையிலிருந்து இறங்கி வந்தவர் என்னுடைய பாவத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். அவருக்கு காயம் இருந்ததா, அவர் தான் இயேசுநாதரா, அவர் தான் உண்மையான கடவுளான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கும் என்னுடைய உள்ளத்தில் அந்த கேள்வி எழுகிறது. இவர் வந்தாரே, எனக்கு சோதனையும் வேதனைகளும் பலவீனங்களும் வரும்போதெல்லாம் நான் பாவம் செய்து விடலாம் என்று நினைக்கும் போதெல்லாம் இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்தாரே, இவர் வந்து என்ன பேசினாரே, இவர் பாவத்தை குறிச்சு தானே பேசினாரு, என் பாவத்தை மட்டும்தானே சொன்னாரு, இவர் யாருன்னு எனக்கு தெரியலையே. இந்த ஆன்சர் எனக்கு தெரிஞ்சாதான், இந்த ஆன்சர் நான் தெரிகிற வரைக்கும் இவரை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், இவருடைய நாமத்தை இந்த உலகத்துல சொல்லிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை தந்தார். இன்றைக்கும் அநேக நேரங்களிலே ஆண்டவர் அப்பொழுது அப்பொழுது பேசும்போதெல்லாம் என் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய குரலையை கேட்க செய்தார். நிறைய நவபாசைகள் வயங்கியிருப்பாங்க, அவங்க பேசக்கூடிய 1 கொரிந்தியர் 14:1-2 சொல்லது, பரவச பேச்சு பேசுகிறவன் கடவுளோடே பேசுகிறான், அவன் மனிதரிடத்தில் பேசுவதில்லை. இறைவாக்கு உரைப்பவன், இந்த இங்கிலீஷ் பைபிள் பாத்தீங்கன்னா அதுல இன்னும் தெளிவா எப்படி போட்டிருக்கும்னா, இறைவாக்கு ஆண்டவருடைய வார்த்தையை உரைக்கிறவன் அவன் மனிதருடைய பேசுகிறான். இன்னொன்னு வந்து வரங்களை பற்றி 1 கொரிந்தியர் 12 யாக்கியானம் என்ற ஒரு வரம் இருக்கிறது என்று சொல்லப்படும். இது யாரோ இந்த பரவச பேச்சு பேசுறத எனக்கு அப்படியே தமிழ்ல விளங்குனுச்சு. என்னடா இவங்க பேசுறது அப்படி தமிழ்ல விளங்குது அப்படின்னு நான் குழம்பி போனேன், இது என்னன்னு அப்படின்னு. அப்புறம் வந்து அது வழியாக கூட ஆண்டவர் பேசினார். எல்லாரும் பேசுறதுக்கும் எல்லாருக்கும் ஆவியானவருடைய பாசைகள் கண்டிப்பாய் கிடைக்கும். எல்லோருக்கும் ஆவியானவருடைய பாசைகள் அங்கே இருக்கிறது. அதை நாம் எடுத்து பயன்படுத்த முடியாதபடிக்கு நம்முடைய உதடுகளும் நம்முடைய உள்ளமும் இறுக கட்டப்பட்டிருக்கின்றன. இதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாழ்க்கைக்குள்ள என்னை மாற்றி என்னை வந்து பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வைத்த ஆண்டவர் உங்களையும் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வைப்பார். அல்லேலூயா. உங்களுக்கும் ஒரு புதிய வாழ்வை கொடுக்க போகிறார். பாவத்தின் தன்மை எப்படி இருக்கிறது? பாவம் எல்லா வகையிலும் தேவனுக்கு விரோதமாக அமைந்திருக்கிறது. ஆதியாகமம் 39:9 வாசிப்போம். ஆதியாகமம் 39:9 குறிச்சுக்கோங்க. லேவியர் 19:2
உம்மிடத்தில் உள்ளவையெல்லாம் என் வசமாக்கினார்,
உம்மிடத்தில் உள்ளவையெல்லாம் என் வசமாக்கினார்,
நீர் அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால்,
நீ
அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால்,
அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால்,
உம்மை தவிர வேறொன்றையும்
வேறொன்றையும்
அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை,
விலக்கி வைக்கவில்லை.
அப்படி இருக்க நான் இந்த தீச்செயலுக்கு உடன்பட்டு என் கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்வது முறையா என்றான்.
ஆதாம் வந்து ஏவாளுகிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான். ஆண்டவர் மனைவியை கொடுத்தார். பாவத்தின் தன்மை அவனை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அந்த பாவத்தின் தன்மை கடவுளுக்கு விரோதமாகும் அளவிற்கு மனைவி சொல்லிவிட்டாளே என்று சொல்லி அதை உண்ணும் அளவிற்கு அவனுடைய உள்ளத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் கலந்தது. லேவியர் ஆகமம் 19:2 வாசிங்க.
ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் கொள்ளும்படி நீங்கள் சமாதான பலியை அவருக்கு செலுத்தினால் அது பலியிடப்பட்ட அந்நாளிலே அல்லது அடுத்த நாளிலே அதை உண்பீர்கள்.
உபாகமம் 32:4. பாவத்திற்கு மன்னிப்பும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய அப்பத்தை நாம் உண்ணும் பொழுது அந்த அவருடைய அந்த உபாகமும் 32:4 இருக்குவார்.
அவர் செய்யும் செயல்கள் உத்தமமானவை, அவருடைய வழிகள் எல்லாம் நேர்மையானவை. கடவுள் பிரமாணிக்கம் உள்ளவர், அவர் பால் யாதொரு பழுதும் இல்லை. அவர் நீதியின் நிதானம் உள்ள
அவர் மேல யாதொரு பழுதும் இல்லை. அப்ப நாம பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவர் என்னை இப்படி அனுமதிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்குள்ளேயே நீ சொல்லிட்டு இருந்தீனா, அது உன்னை குறித்து. நீயே பெண்களுக்குள் பிறந்தவன், தூய்மையாய் வாழ முடியுமா? யோபாகமம் 25:4-6 உடைய திருவசனங்களை வாசிச்சு பாருங்க. பெண்ணிடத்தில் பிறந்தவன் ஒருவனும் தூய்மையாய் வாழ முடியாது. பெண்ணிடத்தில் பிறந்தவன் எல்லோருமே பாவத்தில் வாழ்கிறான், எல்லோருமே பாவத்தில் வாழ்கிறான். பெண்ணிடத்தில் பிறக்காத ஒரு பரிசுத்த, பெண்ணிடத்திலிருந்து பெண்ணாக உருவாக்கப்பட்ட அந்த பரிசுத்த தாயின் ரகசியத்தை இந்த உலகத்தின் மனிதன் அறிந்து கொள்ள மாட்டான். இன்னைக்கு இந்த காஸ்பிள் ஆஃப் ட்ரூத்னு ஒரு பைபிள் இருக்குது, இது வந்து விளக்கப்பட்ட ஆகமங்கள், அப்போக்ராபியா என்று சொல்லுவாங்க. இந்த ஆகமத்துல தேவ மரியால் விண்ணகத்தில் வலப்புறத்தில் அமர்ந்திருக்கிறாள் அப்படிங்கிறத இன்னைக்கு குறுக்களாக ஆக போகிறவர்கள் இப்படிப்பட்ட இதை படிக்கிறார்கள். இந்த இதுல தேவதாயை பற்றி எழுதப்பட்டிருக்குது. இது சென்பாத்துல இருந்து நாங்க எடுத்து அந்த இதை எடுக்கும் பொழுது இப்படிப்பட்டதை எழுதி இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய உக்கிர கோபத்தை ஆண்டவர் உண்மையில் செலுத்தவும் மாட்டார். நீ பாவம் செஞ்சிட்டதுனால உன்னை ஆண்டவர் தண்டிக்கவும் மாட்டார். ஓசி ஆகமும் 11:9 சொல்லுது, பாவத்தின் தன்மை உனக்குள்ள அதிகமா இருந்தாலும், பாவம் உனக்குள்ள அளவுக்கு மீறி இருந்தாலும், நீ அளவுக்கு மீறி செஞ்சிட்டாலும் ஆண்டவர் உன்னை கோபத்தால அவருடைய உக்கிர கோபத்தின்படி உன்னை அழிக்க மாட்டார். ஆனா அவர் உன் மேல எப்பயாவது மனம் திரும்ப மாட்டானா? எப்பயாவது மனம் திரும்பிட மாட்டானா? என் பிள்ளை என்னை நோக்கி வந்துட மாட்டானா? அந்த ஊதாரி பிள்ளை ஓடி போனானே, அவன் எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தது மாதிரி நமக்காக ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். இந்த பாவம் எங்கிருந்து தோன்றியது? ஏன்னா பாவம் தோன்றுவதற்கு ஆண்டவர் காரணம் இல்ல. ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 14:12-15 முடிய உள்ள இறை வாக்குகள், பாவம் யாரோடு தோன்றியதுனா சாத்தானோடும் அவன் தூதனோடும் தோன்றியது. சாத்தான ஆண்டவர் சாத்தான வந்து வழியாக பாவம் வந்ததே தவிர ஆண்டவர் வழியாக பாவம் வரவில்லை. பாவம் யார் வழியாக வந்தது என்றால் சாத்தானோடும் அவன் தூதனோடும் வந்தது. இந்த உலகத்துக்குள்ளே சாத்தானோடும் அவன் தூதனோடும் வந்தது. இந்த ரகசியத்தை கொஞ்சம் ஆழமா சொல்லிக் கொடுக்கணும், இதை சொல்லிக் கொடுக்க முடியாத இதுல இருக்கிற ஆதி ஆகமும் ஆதாம் ஏவாள் வர்றதற்கு முன்னால நடக்கப்பட்ட ரகசியத்துல இந்த வேத வசனம் அமைந்திருக்கிறது. 14 எசையா தீர்க்க தரிசன புத்தகம் 14:12-15 முடிய உள்ள இறை வாக்குகள் வாசிங்க.
வைகரை புதல்வனே,
வைகரையே
விடிவெள்ளியே,
விடிவெள்ளியே
வானிலிருந்து நீ வீழ்ந்த வகைதான் என்ன?
வானிலிருந்து விழுந்த
வழிதான் என்ன?
வழிதான் என்ன?
புண்பட மக்களை வாட்டி வந்த நீ எவ்வாறு தரை மீது வீழ்த்தப்பட்டாய்? வான் உலகத்திற்கு நான் ஏறி போவேன், கடவுளின் விண்மீன்களுக்கும் அப்பால் உயரத்தில் என் அரியணையை அமைத்திடுவேன்.
வானத்துக்கு மேல ஏறி போவேன். மெதுவா வாசிங்கப்பா, ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் நிறைய நோட்ஸ் எடுக்கணும்ல.
கடவுளின் விண்மீன்களுக்கும் அப்பால் உயரத்தில்,
கடவுளின் விண்மீன்களுக்கு அப்பால்
உயரத்தில் என் அரியணையை அமைத்துவேன்.
உயரத்தில் என் அரியணையை அமைத்துக் கொள்வேன். சாத்தான் என்ன பிளான் பண்றான்? அதுக்கு அடுத்த வசனம் பாத்தீங்க,
தொலைவான
எசேக்கியேல் 28:15-17 முடியவில்லை இறைவா. எசேக்கியேல் 28:15-17 முடிய,
நீ உண்டாக்கப்பட்ட நாளிலிருந்து,
நீ உண்டாக்கப்பட்ட நாளிலிருந்து
உன் வழிகளில் குற்றமற்று,
உன் வழிகளில் குற்றமற்று இருந்தாய்.
ஆனால் இறுதியில்,
ஆனால் இறுதியில்
உன்னில் குற்றம் காணப்பட்டது,
உன்னில் குற்றம் காணப்பட்டது.
வியாபார மிகுதியால் உன்னில்,
வியாபார மிகுதியால் உன்னில்
அக்கிரமம் நிறைந்தது,
அக்கிரமம் நிறைந்தது.
நீ பாவத்தை செய்தாய்,
நீ பாவத்தை செய்தாய்.
ஆகையால் கடவுளின் மலையிலிருந்து,
ஆகையால் கடவுளின் மலையிலிருந்து
அசுத்தமாயிருந்த உன்னை தள்ளினோம்,
அசுத்தமாயிருந்த உன்னை தள்ளினோம்.
காப்பாற்றும் கெருபு உன்னை அக்கினி மயமான ரத்தினங்களின் நடுவில் நின்று,
அவன் கெருபினா இருந்தான், அக்கினி மயமான
ரத்தினங்களின் நடுவில்,
ரத்தினங்களின் நடுவில் நின்று
வெளியேற்றியது,
வெளியேற்றினார். எப்ப அவன் மறைமுகமா பாவம் செஞ்சான், அங்க ஒரு குறிப்பை பிரிச்சான், அதன் 12 விலாசங்களில் இருக்கக்கூடிய 12 விலாச சமணத்துக்களில் மூன்றில் ஒரு பகுதி மண் மீது இழுத்தப்பட்டது என்று திருவழிபாடு 12:1-2 வாசித்து பாருங்க. அவள் 12 விண்மீன்களை தலையில் சூடியிருந்தால் அதில் மூன்றில் ஒரு பகுதியை மண் மீது இழுத்து போடப்பட்டது. 12 மூன்றில் ஒரு பகுதி என்று சொன்னால் 12 மூணில் ஒரு பகுதி 4 இருக்கணும். ஆனா இன்னைக்கு சொல்லப்படுற ஒரு சில அந்த இதெல்லாம் நான் சொல்லல, 30 முக்கோடின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்டது 30 முக்கோடின்னா அப்ப இதுக்கு பின்னாடி ஒன்னு எங்க போச்சு? இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும், இந்த வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும், அப்பொழுதுதான் இந்த ரகசியம் உங்களுக்கு புரியும். இது எங்கிருந்து வந்தது, இவர்கள் யார், இவர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தார்கள்? மேலுமாய் பழமொழியாகவும் சொல்லுது, பழமொழியாகமத்தில், ஆதாமேவாளை தவிர ஒருவரும் படைக்கப்படவில்லை, முன்பே இருந்தது இப்பொழுது இருக்கிறது, இப்பொழுது இருந்தது முன்பே இருந்தது, இனி வரப்போகிறதும் முன்பே இருந்தவையே. அப்ப இந்த ரகசியத்தில் சொல்லப்பட்டவன் யார்? அப்ப எங்கிருந்து பாவம் வருகிறது? பாவம் தேவலோகத்தில் நடக்கிறது, தேவனுக்கு மத்தியிலே நடந்து அவன் விரட்டப்பட்டதால் இதற்கு முன்னால அங்கிருந்து மனிதனை உண்டாக்கி மனித சாயலாக அவர் பாவனையாக வந்து மனிதனை மீட்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஆதாம் ஏவாளை மட்டும்தானே அவர் மீட்க வேண்டும், நம்மை எல்லாம் யான் மீட்க வேண்டும், நாம் எங்கிருந்து வந்தோம்? இதற்கு நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் யாத்ராகமத்திலே வாசித்து பார்த்தீர்கள் என்றால், மோயிஸன் அழைத்துக் கொண்டு வருவார். அவர்கள் செய்கின்ற பாவத்தை, மக்கள் பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் அவர் போய் முறையிடுகிறார், ஆண்டவரே இவர்களை கொன்று போட்டு தொலையும், இவர்கள் நான் சொல்வதை கேட்காமலும் வணங்கா கழுத்துடையவர்களுமா இருக்கிறார்களே, நான் என்ன செய்யட்டும், இவர்களை கொன்று போடும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இவர்களை நான் கொன்று போட்டால் காட்டு விலங்குகள் பெருகி போகுமே. அப்ப காட்டு விலங்குகள் அழிக்கப்பட்டால் மனிதன் உருவாக வேண்டும். இது இந்த பக்கம் போனுச்சுன்னா அது அந்த பக்கம் வரணும், ஏன்னா தியரி இல்லைன்னா கரெக்டா வராது. அப்ப ரெண்டு பக்கமும் அவனுக்கு வந்து பாவத்தின் தோற்றம் சாத்தானால் வந்தது. இந்த தோற்றம் மனுக்குலத்தில் எப்படி ஏவப்பட்டது? மனிதனை மீட்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வரும் பொழுது ஆதியாகமம் 3 வாசித்து பாருங்க, மனுக்குலத்துக்குள் பிசாசு நுழைகிறான். தான் இழந்த அந்த மோட்ச பாக்கியத்தை இந்த நீச மனுஷன் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அந்த மனிதனின் நடுவிலே நடப்பட்ட ஒரு மரம். அந்த மரத்தின் ரகசியத்தை மனிதன் அறிய மாட்டான். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதை மாத்திரம் இறைமையா தெற்கு தரிசன புத்தகம் 33:3 சொல்லுது, உனதோ நீ என அதிகாலையில் எழுந்து என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு விளங்காததையும் உனக்கு அறியாததையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாததையும் நான் உனக்கு விளங்க செய்கிற கர்த்தராயிருக்கிறேன், விளங்க செய்கிற ஆண்டவராயிருக்கிறேன், நான் என்றென்றைக்கும் உன்னோடே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நீங்க அதிகாலையில் எழுந்த ஆண்டவரை நோக்கி நீங்க கூக்குரல் இடும்போது உங்களுக்கு இந்த ரகசியங்களை எல்லாம் ஆண்டவர் சொல்லி தருவார். பாவம் தேவனிடத்தில் இருந்து உன்னை அந்நியப்படுத்துகிறது. அடுத்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யும், பாவம் நம்மை தேவனை விட்டு அந்நியப்படுத்துகிறது. ஒருத்தர் நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா, பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா தேவன் உங்களுக்கு விரோதியாய் தெரிவார், தேவன் உங்களுக்கு விரோதியாய் தெரிவார். இசையா சாகமம் 1:15 வாசித்து பாருங்கள், நீங்கள் ஜபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன்,
நம்மை நோக்கி நீங்கள் கைகளை உயர்த்தும் போது உங்களிடமிருந்து நம் முகத்தை திருப்பிக் கொள்கிறோம், நீங்கள் எவ்வளவுதான் மன்றாடினாலும் நாம் செவிசாய்ப்பதில்லை, உங்கள் கைகளோ இரத்தத்தில் தோய்ந்துள்ளன,
உங்களின் கைகள் இரத்தத்தில் தோய்ந்துள்ளன,
உங்களை சுத்திகரியுங்கள், தூய்மைப்படுத்துங்கள், நம் கண்முன்னிலிருந்து உங்கள் தீச்செயலை அகற்றுங்கள், தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள்,
தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள். நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க பாவத்திலிருந்து ஃபர்ஸ்ட் நீங்க நிக்கணும். தேவன் தெரிந்து நீங்க அந்நியப்பட்டுகிட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்க அந்நியப்பட்டுகிட்டு இருக்கிற அந்த அந்நியனா இருக்கிற நீங்க தேவனை விட்டு ஒரு விலகி போயிருக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க ஜபம் கேட்கப்படும்னா, நீங்க எவ்வளவுதான் போய் ஆண்டவரே ஆண்டவரே என் குரலையே கேளுமே, ஐயா நான் உமக்காக அந்த 10 கன்னியர் வந்தாங்கல்ல, விளக்கோடு எண்ணெயும் கொண்டு வராம விளக்க மட்டும் எடுத்துட்டு போய் நின்றீங்கன்னா, ஐயா நான் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு பிரீச் பண்ணேன், நான் டெய்லி உங்களுக்காக நான் பைபிள் படித்தேன், உங்களுக்காண்டுதான் எல்லாம் செஞ்சேன், என்னைய கொஞ்சம் பாருங்க அப்படின்னு நீ ஜபம் பண்ணினா உன் ஜபம் கேட்கப்படாது. உன் அந்நிய வழி, உன்னுடைய பாவ வழியை தேவனு விட்டு பிரிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த பாவ வழியை விட்டு விட்டு வர வேண்டும். இசையா 59:1-2, உன்னுடைய குரலொலி எனக்கு கேட்காமல் இல்லை,
இதோ உங்களை மீட்க முடியாத அளவுக்கு ஆண்டவருடைய கை
குறுகிவிடவில்லை,
உங்கள் கூக்குரலை கேட்க முடியாத அளவுக்கு அவருடைய செவி மந்தமாகி விடவில்லை, ஆனால் உங்கள் அக்கிரமங்கள் தான் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் பிரிவு ஏற்படுத்தின. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதபடி உங்களிடமிருந்து அவரது முகத்தை மறைத்தன.
உங்களிட நம்ம விட்டு அந்த முகத்தை எது மறைக்குது? ஆண்டவர் முகத்தை நம்ம பார்க்க முடியாம இருக்கிறோம்னா அவருடைய நம்முடைய ஊன் கண்ணலால அவரை பார்க்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய பாவம் இரத்த கரையாக படிந்திருக்கிறது. இந்த இரத்த கரையை நீக்குவதற்காகத்தான் பரிசுத்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சிலுவையிலே தொங்கினார். அவர் அந்த பரிசுத்த இரத்தத்தை நமக்கு கொடுத்து நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காக. 1 கொரிந்தியர் 6:9-10 வாசி. அந்நியக்காரன், புறையினத்துக்காரன் தேவனுடைய ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே ஆண்டவருடைய அரசுரிமைக்குள்ளே சுதந்திரிக்கப்படுவதில்லை. வாசிங்கப்பா 1 கொரிந்தியர் 6:9. நீ அந்நியக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது.
அநியாயம் செய்பவர்களுக்கு கடவுளின் அரசு உரிமையாகாது என்பது
அநியாயம் செய்கிறவர்களுக்கு கடவுளின் அரசு உரிமையாகாது
என்பது உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போக வேண்டாம். காமுகர் சிலை
வழிபாட்டினர்,
விபச்சாரர் இயற்கைக்கு மாறான
உறவில்
பாவம் செய்வோர், அதற்கு உடன்படுவோர், திருடர், பொருளாசை பிடித்தவர், குடிகாரர்.
குடிகாரர் அந்த வசனங்களை எல்லாம் நீங்க போய் வாசித்து பாருங்க. இந்த பாவம் எல்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பரலோகம் கிடையாது. பரலோகம் மட்டும் கிடையாது இல்ல, இந்த பூமியிலே எதுவும் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தண்டனை அனுபவிச்சாவிட்டாலும் நான் நல்லா தானே இருக்கிறேன் சொல்லலாம். நீ நான் இன்னைக்கு சொத்தெல்லாம் சேர்த்திருக்கிறேன், பொருள் சேர்த்திருக்கிறேன், என் 4 தலைமுறைக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், என்னை யார் என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு பணக்காரன், இப்பொழுதே களஞ்சியத்தை இடித்து கட்டுவேன், இன்னும் பெரிதாய் கட்டுவேன். ஆண்டவர் அந்த நைட்டே அவனை தூக்கிட்டு போயிட்டார். அந்த சொத்து அத்தனையே அம்பமா போனது. உன்னை ஆண்டவர் 4 தலைமுறைக்கும் அவர் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்தது என்னன்னா, பாவம் நம்மை தீமைக்கு அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கும். ரோமையர் 6:16-18 முடிய உள்ள வசனங்களை வாசித்துங்க. பாவம் நித்திய நரகத்தை நமக்கு பரிசளிக்கிறது. அல்லேலூயா. பாவம் எதோ பரிசளிக்காது, நித்திய நரகத்தை பரிசளிக்கும். எசேக்கியேல் 18:4 வாசிங்கப்பா. 4:20 வாசிங்க. எசேக்கியேல் 18:4-20 வாசி.
இதோ ஆன்மாக்கள் அனைத்தும் நமக்கே சொந்தம். தந்தையின் ஆன்மாவும் நம்முடையதே, மைந்தனின் ஆன்மாவும்
நம்முடையதே.
பாவம் செய்யும் ஆன்மாவே சாகும்.
20வது வாசி.
பாவம் செய்யும் ஆன்மாவே சாகும். மகன் தந்தையின் பாவத்தையும் தந்தை மகனின் பாவத்தையும் சுமக்க மாட்டான்.
மகனின் பாவத்தையும் மகன் தந்தையின் பாவத்தையும் சுமக்க மாட்டான். அவனவன் பாவத்தை அவனவன் தான் சுமத்தாகணும், போதும்.
நீதிமானுடைய நீதி அவன் மீது இருக்கும், அக்கிரமியின் அக்கிரமும் அவன் மீது இருக்கும்.
அப்ப பாவம் செய்கிறவனுடைய ஆத்மா கண்டிப்பா சாகும். பாவம் செய்கிறவனுடைய ஆத்மா செத்து போனுச்சுன்னா பிசாசு என்ன சொல்லுது? இவன் ஆத்மாவும் எனக்கு தான் சொன்னான், இவங்க அப்பா ஆத்மாவும் எனக்கு தான் சொன்னான், இவனுடைய தலைமுறை ஆத்மாவும் எனக்கு தான் சொன்னான், இவன் எங்க ஓடிட போறான்? ஆனா நீங்களாம் அங்க இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க. அல்லேலூயா. அவன் கையில இருந்து நீங்க தப்பிக்க வந்திருக்கீங்க. அவருடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற வந்திருக்கிறீர்கள். மேலும் தானியேல் 12:2 வாசிங்க. யார பிடிச்ச ஆண்டவர் நரகத்துல தள்ளுவாரு? தானியேல் 12:2.
இறந்து போய் மண்ணில் உறங்குகிற பலருள் சிலர் முடிவில்லா வாழ்வு.
பாவத்துக்குள்ள அப்படியே உழந்துகிட்டு இருக்கிறான் பாருங்க. அதை விட்டு எந்திரிக்கவே மாட்டேன், இதுதான் எனக்கு எல்லாமே, என்னடா இதுக்குள்ளதான் எனக்கு எல்லா இன்பமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள உழனுகிட்டு இருக்கிறவனை கண்டிப்பா ஆண்டவர் எதுல தள்ளுவாராம்?
சிலர் முடிவில்லா இழிவுக்கும் நிந்தைக்கும் ஆளாவதற்கும் எழுந்திருப்பார்கள்.
ஆமென்.
இறந்து போய் மண்ணில் உறங்குகிற பலருள் சிலர் முடிவில்லா வாழ்வடைவதற்கும் சிலர் முடிவில்லா இழிவுக்கும் நிந்தைக்கும் ஆளாவதற்கும் எழுந்திருப்பார்கள்.
கடைசி காலத்துல தான் அவங்களுக்கு நரகம் அவங்களுக்கு நிச்சயம். மலைக்கா 4:1 சொல்லுது, இதோ சூளையில போல எரிக்கிற நாள் வரும், உன்னை சூளையில போட்டு எரிக்கிற நாள் வரப்போகுது, அந்த நாளுக்கு முன்னாடி நீ மனமாறிக்க. இன்னைக்கு உன்னுடைய பாவம் உனக்கு நித்திய நரகத்தை பரிசளிக்கும். பாவம் உனக்கு வந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துறாது, உனக்கு ஒரு வேலையை கொடுத்துறாது, உனக்கு விருப்பப்பட்ட பொண்ணை எல்லாம் கொடுத்துறாது. ஆனால் கண்டிப்பாய் ஒரு பெண்ணை கொடுத்தால் அதுக்குள்ளே ஒரு பாவ ஒரு சாபத்தை கொடுக்கும். நீ எவ்வளவுதான் ஒரு அருமையான கதையை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊழியன் இருந்தான். அந்த ஊழியனுக்கு மேலே இந்த உலகத்தின் மேலே ஆசை அவனுக்குள்ளே வந்தது. அவனுடைய இருதயத்திற்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் ஆசை வந்தது. அந்த ஆசையின் நிமித்தமாக ஒரு ஹோட்டலில் அவன் அமர்ந்திருந்தான். அப்படி அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய உள்ளத்திற்குள்ளே இந்த உலகத்தை பற்றிய எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன. அப்படி தோன்ற ஆரம்பித்த பொழுது அந்த ஹோட்டலில் இருந்தவனே ஒரு சத்துரு அப்படியே போய் ஒரு பிசாசானவன் அவனுக்கு பக்கத்தில் நின்று, உனக்கு என்னெல்லாம் வேணும் உடனே சொல்லு, உனக்கு தர்றேன், இவன் சும்மா இருக்க கூடாதுன்னு, எனக்கு எல்லாம் தருவியா அப்படின்னு நீ என்னைக்கு கேட்டானா அப்பயே மாட்டினான், உனக்கு என்ன வேண்டும். இந்த உலகத்தில் அப்பொழுதுதான் கெல்லன் என்று சொல்லப்படுகிற ஒரு அழகான பெண் இருந்தாலும், இந்த பெண்ணிடம் நான் பறந்து போவதற்கு ரெண்டு ரெக்கையும் அவளை எனக்கு மனைவியாகவும் நீ கொடுக்க முடியுமா, நான் இவையெல்லாம் தருகிறேன், நீ எனக்கு என்ன தருவாய், உன் ஆத்மத்தை கொடுக்கிறாயா. எப்ப எந்த நிமிஷமும் அந்த பிசாசானவன் கேட்கக்கூடியது, அந்த சத்ருவானவன் கேட்கக்கூடியது, அந்த உன்னுடைய ஆத்மத்துக்கு மேல அவனுக்கு ஒரு தாகம். அதனாலதான் நான் சொன்னேன் முன்னாடி, உன் ஆத்மாவும் என்றதான் இருக்குது, உன் அப்பா ஆத்மாவும் என்றதான் இருக்குது, உன்னுடைய தலைமுறை ஆத்மாவும் என் கையில இருக்குது, நீ எங்க தப்பிச்சிட முடியும்னு விசுவாசு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறான். இந்த ஊழியனுடைய ஆத்மா அப்படி லைட்டா திரும்பி போன உடனே இவனையும் நம்ம சேர்த்துக்கிறனும், இவனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கேட்கிறான். அப்ப என்ன கேட்கிறான், உன்னுடைய ஆத்மத்தை நீ கொடுத்துறியா அப்படின்னு. கொடுத்துறேன், சும்மா வாய் பேச்சு தானே அப்படின்னு உடனே அவன் ஒரு பத்திரத்தை உடனே போட்டு கையெழுத்து போட்டான். பிளட்டை கையில குத்தி அந்த பிளட்டை எடுத்தவொடனே குண்டூசி வச்சு கையில குத்தி பிளட்ல கையெழுத்து போடுறான். அப்படியே அந்த பிளட் உடனே உறைஞ்சு போடுது. அதான் ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன தடை. மீண்டும் தடுக்கிறான், மீண்டும் மீண்டும் குத்துக்கிறான். மூணாவது தடவை இருக்கும்போது அவர் போயிடுறார். நான் பாவத்தை நீ ஒரு தடவை செய்யும் போது ஆவியானவர் உனக்குள்ளே சொல்லி தடுப்பான், மீண்டும் மீண்டுமாய் செய்தால் உனக்குள்ளே ஆண்டவர் நில்லாமல் வெளியில் நின்று எப்பொழுது மகன் வருவான். ஊதாரி பையன் அவரை விட்டு பிரிந்து போகணும்னு நினைச்ச உடனேயே அந்த தகப்பன் அவனுக்கு பிரிச்சு கொடுத்துட்டான். அவன் துளை நாட்டுக்கு ஓடி போனான். அது மாதிரி அவன் கையெழுத்து போட்டு அடுத்த நிமிஷத்துல 25 ஆண்டு காலம் நீ இன்பமாய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். 25 ஆண்டு காலம் அந்த பெண்ணோடு சந்தோஷமாய் வாழ்ந்தான். சந்தோஷம் அவனுக்கு எண்ணில் அடங்காத சந்தோஷம். எதையெல்லாம் கேட்டானோ அந்த பிசாசானவளால் அவனுக்கு பரிசீலிக்கப்பட்டது. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட அவன் 25 ஆண்டு காலம் எப்படி போனதென்றே தெரியவில்லை. ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் அமர்ந்திருக்கும் பொழுது திடீரென்று அந்த அறை முழுவதும் இருட்டானது. அந்த அறையில் இறக்கப்பட்ட சத்ருவின் குரல் மட்டும் அவனிடத்துல கேட்டது, ஓ ஆத்மத்தை கொடு, டைம் ஆச்சுல கொடுத்துட்டு போ அப்படின்னு. உடனே ஐயா இயேசுவே அப்படின்னு கதறினா, ஆனா வேலைக்கு ஆகல அவனுக்கு. உன் ஆத்மத்தை ஏற்கனவே நீ கையெழுத்திட்டு விட்டாய். அந்த கையெழுத்தை அவன் போட்ட உடனே அவன் கதறி கதறி பார்க்கிறான். தூரமாய் ஒரு அக்கினி நெருப்பு தெரிகிறது. அவன் அந்த அக்கினி நெருப்பை பார்த்த உடனே செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கிறான். ஆனால் எப்பொழுது கேட்க வேண்டும், உன்னுடைய இளமை பருவத்துல உன்னுடைய இச்சைகளுக்கு நீ அலைந்து கொண்டிருக்கிற நாட்களில உன்னுடைய வாலிப பிரயத்துல நீ தேவனை தேடுகிறவனாய் இருக்கணும். நீ இப்ப எப்படியெல்லாம் தேடுறாயோ, இப்பொழுது நீ எதை கட்டிக்கொள்கிறாயோ அதை நீ அறுவடை செய்வாய். உன்னுடைய மனித வாழ்க்கையில இந்த மாமிச வாழ்க்கையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மாமிசத்தோடு கலக்கப்பட்டது எல்லாவற்றையும் அனுபவித்து பிசாசானவனை உடம்புக்களே பெற்று அவனை உடம்பின் ரத்தம் எல்லாம் பெற்று தன் உடம்பிலே அங்கங்களில எப்படி பிளட் சுகரோ அல்லது கேன்சரோ பிளட் கேன்சர் எப்படி கலந்திருக்குமோ அது மாதிரி பிசாச கலக்க விட்டுட்டு உடனே என்னை விட்டு போயிடணும்னு சொன்னா போகுமா? ஒருத்தனுக்கு சுகர் வந்த பின்னாடி உடனே மாத்திரை சாப்பிடாம எனக்கு போயிடணும்னு சொன்னா போயிருந்தா? அப்படியாய் அவனுக்குள்ளே கலந்தது. அவனுடைய கடைசி பரியந்தம் என்னானது? அந்த நரகத்திற்கு அவன் பரிசளிக்கப்பட்டான். அவன் செய்த பாவம் அந்த நித்திய நரகத்தை அவனுக்கு பரிசளித்தது. இன்றைக்கும் நாம் செய்து கொண்டிருக்கிற பாவம் நமக்கு நித்திய நரகத்தை பரிசளித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த பாவம் அநியாயத்தையும் அநீதியையும் நமக்கு உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். ஆமோஸ் 5:11 5:11 பாவம் பின்னால் வருகிற தலைமுறையினருக்கு சாபத்தை கொண்டு வருகிறது.
ஆதலால் நீங்கள் ஏழைகளை நசுக்கி அவர்களிடம் தானிய வரி வாங்கி அதை கொண்டு செதுக்கிய கற்களால் வீடுகள் கட்டினீர்கள். அந்த வீடுகளில் நீங்கள் வாழப்போவதில்லை.
வீடுகளில் வாழப்போவதில்லை.
அருமையான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், அவற்றின் ரசத்தை நீங்கள் குடிக்க போவதில்லை.
உங்கள் அருமையான திராட்சை தோட்டம் உன்னுடைய ஆத்மத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள், உன்னுடைய வழிமுறைகள், உன்னுடைய வாழ்நாள்களிலே நீ வளர்ச்சி அடையக்கூடிய விதங்கள், உன்னுடைய உடல் பரிசுத்தரின் ஆலயம், இந்த ஆலயத்தை நீ கட்டி இருக்கிறாய். இந்த ஆலயத்துல நீ என்னெல்லாம் பண்ணியோ அது எதையுமே நீ அனுபவிக்க போறதில்லை. யாத்ராகமம் 25 வாசிங்க.
அவைகளை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழுள்ள தண்ணீரிலும் உள்ளவைகளுக்கு ஒப்பான ஓர் உருவத்தையே நம்ம வேறொரு யாதொரு விக்கிரகத்தையேனும் உனக்கு நீ உண்டாக்கி கொள்ள வேண்டாம். அவைகளை வணங்கி தொழவும் வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவராயிருக்கிற நாம் என் வல்லவரும் எரிச்சல் உள்ளவருமாய் இருக்கிறோம்.
ஆண்டவர் எரிச்சல் உள்ளவராய் இருக்கிறார். இப்படி செய்கிறவர்களை அந்நியனாகவே ஆண்டவர் விட்டு விடுவார்.
தம்மை பகைக்கிறவர்களை குறித்து தந்தையரின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடமும்
மூன்றாம் நான்காம் தலைமுறையினுடைய
வரை விசாரித்து வருகிறவராய் இருக்கிறோம்.
விசாரித்து வருகிறவராய் இருக்கிறார். இன்னொரு தடவை வாசிங்க அந்த வசனத்தை, எல்லாரும் நல்லா குறிச்சுக்கோங்க.
உன் கடவுளாகிய ஆண்டவராய் இருக்கிற,
இதுல இருந்து வாசிங்க. தீமை செய்கிறவர்கள் ஒருபோதும் ஆண்டவர்
எரிச்சல் உள்ளவரும்
உள்ளவரும்
நம் தம்மை பகைக்கிறவர்களை குறித்து தந்தையரின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடமும்
தன்னை பகைக்கிறவர்களை குறித்து
தந்தையரின் அக்கிரமத்தை
தந்தையின் அக்கிரமத்தை யாரு ஆண்டவரை எவன் பகைக்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரோ. நல்லா வாசிங்கப்பா.
தந்தையரின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடமும்
தந்தையின் அக்கிரமத்தை பிள்ளையினிடமும்
மூன்றாம்
நான்காம் தலைமுறை வரைக்கும்
விசாரித்து வருகிறவராயிருக்கிறோம்.
விசாரித்து வருகிறவராயிருக்கிறார். நீ செஞ்சாலும் சரி, உன்னுடைய பாவம் உன்னுடைய சாபம் உன் தலைமுறைக்கு வந்தே தீரும். நீ எந்த அநியாயம் என்ன அக்கிரமம் நீ செஞ்சாலும் அது உனக்கு கண்டிப்பா வந்தே தீரும். விக்கிரக ஆராதனை குறித்து இதுக்கு முன்னாடி நீங்க முதல் கட்டளையில தெளிவாக பிரதர் எடுத்தாங்க. நான் அதை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்பல. நிறைய வேத வசனங்கள் இருக்கிறது. முதல் கட்டளைக்கு விரோதமான பாவங்கள் ஏராளமா இருக்கின்றன. அயலானுக்கு விரோதமான பாவம், இந்த வெறுப்பின் பாவங்கள், ஒரு மனுஷனுக்குள்ள வெறுப்பின் பாவங்கள் அதிகமா இருக்கும். கோபம், கோபத்துக்கு சொல்லணும்னா ஆதியாகமம் 49:5-7, யோசுவா 7:23, 2 கொரிந்தியர் 12:20. கோபம் கொண்டு வெறுக்கிறவர்களாய் அயலானுக்கு விரோதமான பாவங்கள், புறங்கூறுதல், பகைத்தல், பழிவாங்குதல், அலட்சியம் செய்தல், இகழ்ச்சி, அவதூறாக பேசுதல், இவையெல்லாம் வெறுப்பின் பாவங்களாக உள்ளத்திற்குள் கலைந்திருக்கிறது. இது அவதூறாக பேசுதல். உபாகமம் 19:16-19 முடிய, இதெல்லாம் வெறுப்பின் பாவங்கள். ஒரு மனுஷனுக்கு என்னைய பார்த்தா அவனை பார்த்தவனே எனக்கு வெறுப்பு வருது, அவரை பார்த்தவனே கசப்பு வருது, ஒரு மாதிரி எனக்கு கசப்பாவே இருக்கு, இவங்களை கண்டவனே எனக்கு வெறுப்பாவே இருக்குது அப்படின்னு ஒரு அயலான் மேலே உனக்கு வெறுப்பு உண்டாகுமே ஆனால் அது எப்படிப்பட்ட பாவமா இருக்கிறது. கோபம், புறம் கூறுதல், பழி வாங்குதல், அலட்சியம் செய்தல், நியாயம் தீர்த்தல், தீமைக்கு பதிலாக வேற ஒண்ணு செய்தல், இகழ்ந்து கூறுதல், அவதூறு சொல்லுதல், இது எல்லாத்துக்குமே வேதவசனம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு 2 வேதவசனம் கொடுக்கற குறிச்சுக்கோங்க. கோபத்திற்கு 2 கொரிந்தியர் 12:20 குறிச்சுக்கோங்க. யாகப்பர் 1:19-20, புறம் கூறுதல் 11:11, பகைத்தல் யாத்ராகமம் 23:5, மத்தேயு 10:22. அப்புறம் இன்னொரு பாவம் மனுஷனுக்குள்ள நடக்கிறது என்னன்னா காயப்படுத்தி பேசுறது, காயப்படுத்தும் பாவங்கள். இது அநீதியும் பாராபட்சமுமான பாவங்கள். பிறருக்கு அநீதியை இழைத்து அவனை பாராபட்சம் பார்த்து இவன் எனக்கு வேண்டியவன், இவன் எனக்குரியவன், எனவே இவனுக்காக நான் பரிந்து பேசுவேன் அப்படி பேசினால், லேவியராகவும் 19:15, உபாகமும் 1:17, அநீதியும் பாராபட்சமும் பார்க்காத கடவுளாயிருக்கிறான். இப்படி அநீதியும் பாராபட்சத்தையும் பார்த்து கொண்டு தன்னையே ஒடுக்கி கொண்டு கொலை என்ற வெறியை உள்ளத்துக்குள்ளே வைத்துக் கொண்டு தனக்குள்ளே ஒடுக்கி கொண்டு வாழ்றதையும், கொடுமை வன்முறை எவனை பார்த்தாலும் குத்தணும் வெட்டணும்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் மனுஷனுக்குள்ள, இது ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா காயப்படுத்துகிற பாவங்கள், காயப்படுத்தின பாவங்கள், பிறர் நம்மளை உள்மன காயங்கள் சொல்லிட்டு ஒரு டாபிக் உங்களுக்கு இருக்கும், அதுல இதை பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க. இந்த உள்மன காயங்கள் எப்படி உண்டாகுதுன்னா இப்படிப்பட்ட பாவங்கள் அவனுக்குள்ளே கலந்துதான் உண்டாகிறது. இனி வஞ்சக பாவம், வஞ்சகம் ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படி கலந்திருக்கிறது? முக பார்த்தவனே ஐயா வழக்கையா வாங்க அப்படின்னு சொன்னவனே அவருங்கிட்டு போனவனே போறாம்பார் கேன போய் அப்படின்னு சரியான கேனைய வந்துட்டு போறாம்பார். முகஸ்துதி அவனை பார்த்தவுடன், அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் இவர்கள் என்னை உதற்றினால் புகழ்கிறார்கள், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் உள்ளது. ஆண்டவரை பார்த்தோன்னே ஏசுநாதர் பார்த்தவொடனே அப்படியே அப்படி முன்னாடி வந்து அப்படியே பவியமா நின்றாங்களாம். இந்த நாணயத்தினுடைய முன்பகுதி பின்பகுதி எல்லாம் யாருடையது? இந்த நாணயத்துக்கு நாங்க வரி செலுத்தலாமா வேணாமா அப்படிலாம் கேள்வி கேட்டு அவரை மடக்க பார்த்தாங்க. ஆனால் முகஸ்துதியை ஆண்டவர் வெறுக்கிறார். இந்த முகஸ்துதி நீங்க செஞ்சீங்கன்னா வஞ்சகமான காரியங்கள், வஞ்சகத்தை உண்டாக்கக்கூடிய பாவங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து தங்கும். ஏமாற்றுதல், மாயாஜாலம் செய்தல், பொய்யுரைக்கிறது, இவையெல்லாம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வரும். அடுத்ததாக உங்களுக்கு மிகவும் விலக்கி சொல்ல வேண்டிய பாவம் மாமிச பாவங்கள். இந்த பாவத்தை நான் கொஞ்சம் விளக்கமாவே சொல்லணும். மாமிசத்தின் பாவங்கள் சில, விபச்சாரம், விபச்சாரத்தை செய்யாத மனுஷனே இல்லை. விபச்சாரத்தின் பாவம் இன்றைக்கு எண்ணில் அடங்காது போயிருக்கிறது. ஒரு எந்த சேனலை எடுத்தீங்கனாலும் எந்த பக்கம் போனீங்களாலும் தேவையில்லாததுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வந்தோம், ஒரு ஆணை கொண்டு வந்தோம், விபச்சாரத்தின் உச்சகட்டத்தில் மனிதன் அலைந்து கொண்டிருக்கிறான். இறுதி காலத்தில் இதையெல்லாம் நடந்தே தீரும். இப்படிப்பட்டவைகளில் இருந்து பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகள் கூட, பரிசுத்த பிள்ளைகள் கூட வஞ்சிக்கப்படுகிற காலம், வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற காலம். எனவே அந்த அன்புக்குரிய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவர் இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவருடைய அற்புத நாமத்தினால் நீங்கள் பெயரிடப்பட்டு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாரும் நினைச்சா இங்க இடத்துக்கு வரவே முடியாது. ஆண்டவர் உங்களை பெயரிடவில்லை என்றால் உங்கள் பாவத்திற்கு மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்று இன்றைய நாளை ஆண்டவர் உங்களுக்கு திராணிக்க, இன்றைய நாளை உனக்கு கொடுத்து நிச்சயமாய் விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைக்காதிருந்தால் இவ்விடத்திற்குள்ளே நீங்கள் வரவே முடியாது. நீங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அது கர்த்தருடைய சித்தம், இது ஆண்டவருடைய சித்தம், இது ஆண்டவராலே, ஆண்டவருடைய விருப்பத்தினாலே நீங்கள் வரப்பட்டிருக்கிறீர்கள். அவராலே உங்களை அவர் தூண்டி அவர் உங்களை இழுத்து கொண்டு இங்க வைத்திருக்கிறார். நீங்களா வரவில்லை? ஏனெனில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நீ என்னை வந்த. நான் இயேசுநாதரை தேடல, நான் ஒரு மூளையா ஒரு பக்கமா இவ்வளவு பெரிய தடையை வச்சுக்கிட்டு நிறைய நைட்ல ஒரு மணிக்கு உட்கார்ந்துகிட்டு சாம்பிராணியும் அந்த என்னென்னமோ இருக்கிற எல்லாத்தையும் ஒன்னா கலந்து ஒரு தண்ணியில போட்டு ஒரு மந்திரத்தை சொல்லி குடிச்சிட்டு இருந்தவன் தானா? இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஜீவ தண்ணீர் குடிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் அந்த ஜீவ தண்ணீரை குடிக்க வைப்பார். ஆண்டவர் அருவறுக்கக்கூடிய பாவம் முதல் கட்டளையான நானே தேவன், நானே கடவுள், என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை, இந்த உலகத்தில் கல்லையோ மண்ணையோ சூரியனையோ சந்திரனையோ இந்த உலகத்தில் யாதொன்றை நீ வணங்காதிருப்பாயாக. இரண்டாவது கட்டளை, இயேசு கிறிஸ்து நமக்கு உன்னை நேசிப்பதை போல உன் அயலானை நேசி. நீ உனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற உன் அயலானுக்கு விரோதமான பாவத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இதை விட இன்னும் முக்கியமான பாவம், ஒரு மனுஷனுக்குள் பாவம் உண்டாவதற்கும் புறையினத்துக்காரனாய் விக்கிரக ஆராதனை அவன் செய்வதற்கு ரோமையர் ஒன்றாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ரோமையர் ஒன்றாம் அதிகாரம் 12-19 முடிய உள்ள இறைவாக்குகளை வாசித்து பாருங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் பாவத்தை அளவுக்கு மிஞ்சி செய்ய செய்ய அவன் புறையினத்துக்காரனாய் பிறக்கிறான், விக்கிரக ஆராதனைக்காரனாய் பிறக்கிறான், விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவனாக அவன் மாற்றப்படுகிறான். எப்பொழுது உனக்குள்ளே காமம் பெருகியதோ, எப்பொழுது விபச்சாரம் உனக்குள்ளே பெருகியதோ, விலங்குகளோடு உறவு கொள்கிற அந்த ஓரின புணர்ச்சியினுடைய எண்ணங்களை உன்னுடைய இருதயத்துக்குள்ளே தங்க வைத்துக் கொண்டாயோ, அப்பொழுதெல்லாம் நீ புறையினத்துக்காரனாய் விக்கிரக ஆராதனைக்குரியவனாய் நீ மாற்றப்படுகிறாய். விபச்சாரம் உனக்குள்ளே ஆரம்பிக்கும் பொழுது அது அடிவேர் விட்டு முளைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது நீ புறையினத்தை போல, ஒரு அந்நியனை போல ஆண்டவரால் கைவிடப்படுவாயாம். ஆண்டவரால் ஒரு மனுஷன் எப்பொழுது கைவிடப்படுகிறான்? ஆண்டவரால் ஒரு மனிதன் எப்பொழுது புறம்பே தள்ளப்படுகிறான்? எத்தனையோ நாட்கள், எத்தனையோ நிமிடங்கள், எவ்வளவோ நேரங்களை ஆண்டவருக்கு செலவழித்தேன், எனக்கு எந்த ஆசீர்வாதம் வரல, எனக்கு எந்த காலையிலையும் சாயந்தரம் கோயிலே இருப்பாங்க, அவர்கள் குடும்பத்திற்குள் வறுமை பிணி நோய் நீங்காதுன்னு இது தலைமுறையின் சாபத்தோடு கலந்திருக்கும். அவர்களின் தலைமுறைகளோடு தலைமுறைகளாக வரப்பட்ட அந்த விபச்சாரத்தனமான எண்ணம் அவர்கள் இருதயத்திற்குள்ளே குடிக்கொண்டிருக்கும். ஓரின புணர்ச்சி செய்கிறவர்களே கொஞ்சம் எச்சரிக்கையாயிருங்கள். இதை கர்த்தருடைய ஆலயத்திற்குள் எவனுமே பிரவேசிக்க முடியாது. நீ ஆண்டவருடைய பிள்ளை என்றால் உனக்குள்ள இப்படிப்பட்ட பாவம் தங்கக்கூடாது. ஓரின புணர்ச்சியை பற்றி உள்ள வேத வசனங்களை உங்களுக்கு தெளிவாய் கூறுகிறேன். லேவியர் ஆகமம் 18:22, லேவியர் ஆகமம் 20:13 குறிச்சுக்கோங்க. ரோமையர் 1:26, 1 Corinthians 6:9-10, முறையற்ற உறவுகள், இதை பற்றி கொஞ்சம் கிளாஸ் எடுத்தாங்க. முறையற்ற அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் இச்சைகளை தூண்டும். இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவன் ஒருபோதும் ஆண்டவருடைய திருச்சன்னதுக்குள்ளே நுழைய முடியாது. இதுக்கெல்லாத்தையும் நீங்க கன்ஃபெஷன் கேட்கறதுக்காகவே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கன்ஃபெஷன் கேட்டு விடுதலை ஆக வேண்டும். மகனே நீ என்னுடைய பிள்ளடா அப்படின்னு சொல்றாரு. மகளே நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், தயவு செய்து நீ மாறு. நான் உனக்கு நீ என்ன செய்யணும்னு நான் சொல்லி தர்றேன், நீ எப்படி எனக்கிட்ட வரணும்னு நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்தை அவர் சுவாரப்பட்டு உங்கள் இருதயத்தை அவர் தட்டி கொண்டே இருக்கிறார். திருவழிபாடு 3:20 சொல்லுகிறது, உன் இருதயத்தை அவர் தட்டிக்கிட்டே இருக்கிறாராம். எவன் ஒருவன் திறந்து கொடுக்கிறானோ அவனுடைய இருதயத்துல வந்து அவனோடு சேர்ந்து விருந்துன்பாராம். என்ன உணவு? ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீர் ஆவியாக ஓடி அவருடைய ஜீவ உணவாகிய நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இந்த உணவை உண்கிறவன் எப்பொழுதுமே இறக்க மாட்டான். நான் தான் அந்த உணவு. இந்த செம்மறையின் திருவழிபாடு 22:15-16 சொல்லுது, செம்மறையின் ரத்தத்தில் தங்கள் ஆடைகளை துவைத்துக் கொண்டவர்கள் ஆண்டவருடைய பரிசுத்தாவியை பெற்று அதை கசங்கி வைத்திருந்த அந்த ஊதாரி பையன் தூரத்தில் வரும்போது போட்டிருந்த சட்டையெல்லாம் கசங்கி போய் அழுக்கெல்லாம் படிஞ்சு போய் வந்த பொழுது அவர் ஓடி வந்து கட்டை நினைத்துக் கொண்டார். நீ பரிசுத்தனா இருக்கும்போது ஆண்டவர் உன்னை தேடி வரல, நீ நல்லவனா இருக்கிறதுக்காக ஆண்டவர் உன்னை தேடி வரல, நீ பாவியா இருக்கும்பொழுது ஆண்டவர் தேடுகிறார். பாவியாய் இருக்கிறவன் எப்பொழுது என்னை நோக்கி குக்கரில் எடுக்கிறானோ அவனுக்கு ஆற்றின் வெள்ளத்தை போல அருளை பெருக்கெடுத்து ஓடச் செய்வேன் என்று ரோமையர் 5:20 சொல்லுது. நீ பாவம் மன்னிப்பை கேட்க நினைத்தாலே உனக்குள்ள ஆண்டவர் வந்துருவாரு. முறையற்ற உறவுகள், சகோதர சகோதரிகள், மாமன் மச்சான் உறவுகள், இப்படிப்பட்டதற்கு வேதாகமத்திலே நிறைய வசனங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு சிலவற்றை உபாகமம் 27:23 முடிய உள்ள வசனங்கள், 1 Corinthians 5:1-4, இச்சை, ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குகிறவன் விபச்சாரம் செய்தாயிற்று. நீ ரோட்ல போறது வர்றது போறது எந்த பெண்ணையும் பார்த்தினா உனக்கு இச்சை வரும். இன்னைக்கு உலகம் சொல்லும் இதையெல்லாம் ஒரு பாவமா என்று சொல்லும். என்னப்பா, ஆண்டவர் படைப்பை ரசிக்கிறதற்காகத்தானே ஆண்டவர் உன்னை மனுஷனாவா படைச்சாரு? ஆண்டவர் அவருடைய பர்வந்தத்திற்குள்ளே அவரோடு முகமுகமாய் அவர் உனக்குள்ளே உறவாட அந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளே அற்புதமாய் இருக்க ஆண்டவருடைய திருச்சன்னதற்குள்ளே உன்னை வைத்திருந்தார். அந்த ரகசியத்தை மனிதன் அறிந்து கொள்ள மாட்டான். எங்கிருந்து வந்தோமோ அங்கே திரும்பி போக வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்திற்காக வந்திருக்கிறோம். நான் எங்கேயோ விரக்கப்பட்டேனே அந்த இடத்திற்குள்ளே நான் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம். அந்த இடத்தை நாம் கண்டுபிடிக்க, அந்த இடத்தை நாம் கண்டுபிடிக்க இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நீ ரோட்ல நடந்து போனாலும் சரி, தெருவில் நடந்து போனாலும் சரி. மேலுமாய் சீராக்காகமும் 9:1-9 உள்ள இறைவாக்குகளை வாசித்து பாருங்க. வாசி சீராக் 9:1-9 முடிய உள்ள இறைவாக்கு.
உன்னோடு
சேர்ந்து வாழும் பெண்ணின் மீது சந்தேகம் கொள்ளாதே.
ஏனென்றால் கெட்ட நடத்தையின் அக்கிரமத்தை அவள் உன்மீது செலுத்துவாள். உன் அதிகாரத்தை பெண் அபகரித்துக் கொள்வதால் நீ
வெட்கமடையாதபடிக்கு
உன் மன அதிகாரத்தை அவளுக்கு
கூடாதே.
பல காரியங்களை ஆசிக்கும் பெண்ணின் வலையில்
சிக்கிக் கொள்ளாதே.
அவளை ஏறெடுத்து பார்க்காதே. நடன மாதோடு தொடர்பு கொள்ளாதே.
இன்னைக்கு டான்ஸ் ஆடுற பொம்பளையில தான் பாக்குறாங்க. இன்னைக்கு டிவில இருந்து அதுதான் போடுவாங்க. எடுத்தவொடனே எப்படி இருந்தாலும் ஒரு டான்ஸ போட்டு விடுவாங்க. இன்னைக்கு காட்சியர்கள் கூட அந்த மாதிரி ஆகி போச்சு. கர்த்தருடைய நாமத்தை சொல்லும் போது அங்கே ஒரு அறகுறை ஆடைகளை உனக்கு இச்சையை தூண்டும்படி இருக்கக்கூடாது. அதனால் தான் சின்னப்பர் சொன்னார், தலையிலே முக்காடுங்கள் என்று. உன்னுடைய நீ தலைமுடிக்கு ஊடி சொல்லுகிற அந்த பூவும் அந்த வாசனை திரவியங்களும் உன்னை இது வந்திருக்கிற ஆணையோ பெண்ணையோ இச்சைகளை தூண்டும்படியாது இருக்கக்கூடாது. நான் உங்களை வந்து நீங்கெல்லாம் இப்படி அடிமைகள், பெண்கள் எல்லாம் அடிமைகள் என்பதற்காக அந்த சட்டம் கொண்டு வரவில்லை. ஏன் முக்காடுக வேண்டும் என்றால், ஆணானவன் ஆண்டவருக்கு கீழே இருக்கிறான், பெண்ணானவள் ஆணுக்கு கீழே இருக்கிறான். எனவே ஆண்டவரை அவள் பார்க்கும் பொழுது அவள் தலையிலே முக்காடுக வேண்டும். ஏனெனில் அவள் நீண்ட கூந்தல் வடைத்திருக்கிறாள். அந்த கூந்தலுக்கு அவள் வாசனை திரவியங்களை போடுவாள். அவளுடைய அந்த கூந்தலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா, அதனால தான் அந்த முக்காடுக்கு மறைக்க வேண்டும். நீ ஆண்டவருக்கு கீழ்பட்டு இருக்கிறோம் என்பது, நான் ஆண்டவருடைய அடிமை, நான் என் கணவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும், என் கணவன் என் கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிறதை தன்னுடைய கணவனானவன் மனைவிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படித்தான் சின்னப்பர் சொல்லுகிறார். இதை பற்றி விளக்கங்கள் நிறைய, தவறான முறைப்பாடுகள் இவ்வுலகத்தில் சொல்லப்படலாம். ஆனால் பெண்கள் முக்காடு இல்லாமல் இல்லாம் நல்லா பாப்பு வெட்டிக்கோங்க, முக்காடே போட வேணாம், நீங்க அழகா தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் முக்காடிட வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களுடைய வாசனை திரவியங்களையோ உங்களுடைய அறகுறை ஆடைகளையோ நீங்கள் அப்படி போட்டுக்கொண்டு ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ இச்சைகளை தூண்டும்படி இருக்குமே ஆனால், இச்சை என்ற மோகம் அங்கே உள்ளே வருவதற்கு நீங்கள் காரணமா இருப்பீர்களானால் அது உங்களுக்கு பாவமாய் அமைந்துவிடும். இப்படிப்பட்ட பாவத்திற்குள்ளே பாலுணர்வை தூண்டக்கூடிய பாவங்கள். பாலுணர்வை தடை செய்யும் பாவங்கள். யாத்ராகமம் 20:14 வாசி. யாத்ராகமம் 20:14
விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக.
ரோமையர் 13:14 வாசி. ரோமையர் 13:14 வாசி.
பகலில் ஒழுகுவது போல்,
பகலில் ஒழுகுவது போல்
கண்ணியமாக நடந்து கொள்வோமாக,
கண்ணியமாக நடந்து கொள்வோமாக.
களியாட்டம்,
களியாட்டம்,
குடிவரி,
குடிவரி,
காமம்,
காமம்,
ஒழுக்கக்கேடு,
ஒழுக்கக்கேடு,
சண்டை,
சண்டை,
பொறாமை,
பொறாமை,
இவற்றையெல்லாம் தவிர்த்து,
இவற்றையெல்லாம் தவிர்த்து
ஆண்டவராகிய இயேசு
கிறிஸ்துவை
அணிந்து கொள்ளுங்கள்,
அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசுவை அணிந்து கொள்ளுவோம். இப்ப நான் இவ்வளவு பாவத்தை சொல்லிட்டேன், கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். நான் நிறைய சொல்கிறதுக்கு நிறைய நேரம் இல்லை, எனக்கு கொஞ்சமாக டைம் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாவத்தோடு நம்ம பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நம்ம இந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். பாவத்தை மறைக்கவோ ஆபத்திலிருந்து தப்பவோ ஒருத்தனாலே முடியாது. ஆதியாகமம் 4:7 என்ன சொல்லுது? அவன் பாவம் செய்து விட்டு மறைவாய் போய் நின்றான். ஆண்டவர் குரலொலி அவனுக்கு கேட்டது, நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரே, நான் நிர்வாணமாய் இருப்பதால் நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். உனக்கு நிர்வாணமாய் இருக்கிறேன்னு யார் உனக்கு சொன்னது? விலக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டு. பாவத்தை அவனால் மறைக்க முடியல, அவன் செய்த பாவத்தை அவனால் மறைக்க முடியல. அவன் ஆடை பறிபோனது. இன்றைக்கும் நாம் பெற்றுக்கொண்டிருந்த பரிசுத்தாவை எந்த அளவுக்கு பறித்து ஒன்றுமில்லாது இருக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு பிறக்கும் பொழுது, நம்முடைய குழந்தையாக இருக்கும் பொழுது நாம் பெற்ற அந்த ஞானஸ்தானத்தை எந்த அளவுக்கு இழந்து போயிருக்கிறோம்? நாம் பெற்ற ஒவ்வொரு திருவருட் சாதனங்களையும் எந்த அளவுக்கு அதன் மீது ஒரு பற்றில்லாதபடிக்கு இருக்கிறோம்? இதையெல்லாம் இழந்ததுனால பாவம் செஞ்சிட்டவன் ஒரு நிமிஷம் தப்ப முடியாது. அப்ப இதுல இருந்து தப்புறதுக்கு என்னதான் வழி? பாவத்தோடு எப்பயுமே மனுஷன் போராடி கொண்டிருக்கிறான். யாகப்பர் எழுதின திருமுகம் 1:14-15, பாவத்தோடு நம்ம எப்பயுமே போராடிக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் பாவத்தோடு போராட வேண்டும். ரோமையர் 7 ஃபுல்லா வாசித்து பாருங்க. பாவம் நமக்கு வந்து யாரோட போராடுகிறோம்னா, மனுஷனோடு போராடவில்லை, ஆவிகளோட போராடுகிறோம். இந்த ஆவிகளோட நம்முடைய போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தீய ஆவிகளோட நாம் போராடி கொண்டிருக்கிறதுனாலதான் நமக்குள்ள எல்லா இச்சைகளும் வருகிறது. ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வரங்களை பெற்ற பின்னாலும் சரி, ஒரு மனுஷன் ஆண்டவருடைய கனிகளை பெற்ற பின்னாலும், ஆண்டவரை சுவைத்த பின்னாலும், ஒரு மனுஷன் பாவம் செய்வதற்கு காரணம் அவன் இதே கடைசி முடிவு பரியந்தமும் இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கிறவன் மீட்பு பெறுவான். அந்த கடைசி வரைக்கும் நிலைக்காம சனந்தனம் அப்படியே இங்க 2 அங்க 2, 3 இங்க இருந்து ஆண்டவருக்குள்ள இருந்து 3 பாவம் செஞ்சுட்டு திருப்பி வந்து பாவம் மன்னிப்பு கேட்கிறது, அது நிலையில்லாத ஒரு வாழ்வு. அப்படி என்றால் நீ ஆண்டவரை ஏமாற்றுகிறவனுடைய கூட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறாய். ஆண்டவரை நீ ஏமாற்றி உன்னை தேவனை உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றால் போல் உன்னை ஆண்டவரை உன்னுடைய செயலுக்கு ஏற்றால் போல் மாற்ற நினைக்கிறாய். அவர் வானத்துக்கு சிங்காசனமும் பூமியை பாதபடியாக கொண்டவர். வானத்திலிருந்து அவருடைய அரியணை இருக்கிறது, பூமி அவருக்கு கால்மணியா இருக்கிறது. அவ்வளவு பெரிய கடவுளை இஷ்டம் போல உழைக்க நினைக்கிறேன். அவர் 10 சூரியனை விட பிரகாசம் உடையவர். நம்முடைய கண்கள் இங்க பக்கத்துல பார்த்தா கூட இருட்டில் கண்ணு தெரியாது. அவர் 10 சூரியனுடைய பிரகாசம் உடையவர். அவரை நம்ம இஷ்டம் போல வளைக்க பார்க்கிறோம். இந்த பாவத்திற்கு மருந்துதான் என்ன? அடுத்தது நமக்கு தெரிய வேண்டியது, ஐயா நாங்க தெரியாம பாவம் செஞ்சுட்டோம், இதுக்கு மருந்துதான் என்ன? நீ ஓயாம இதே சொல்லிட்டு இருக்கீங்களே. இதற்கு மருந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 1:29. யோவான் 1:29. பேமா வாசிங்கத்தான், வேற யாராவது எடுத்திருக்கீங்களா? வாசிங்க. தன்னிட வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, உலகின் பாவத்தை போக்குகிறவர். பாவத்திற்கு மருந்து யார்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பழி, அவருடைய மரணம், அவருடைய மரணம் தான் நமக்கு ஜீவ உணவு. அவருடைய மரணம் தான் உன் பாவத்திற்கு மருந்து. உன்ன நீ பாவம் செய்தாயோ, சீராக்கு 21:1-2 சொல்லுகிறது, மகனே பாவம் செய்தாயோ, கவலைப்படாத, வா, சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறவனே என்னிடம் வா, நான் உனக்கு இளைப்பாற்றியை தருகிறேன். என் சுமை எளிது, என் முகம் எளிது. அவர் பெரிய சும்மா ஒண்ணு தரல. அவருடைய வேத சத்தியத்தை நீ மாறினது மாதிரி என் பிள்ளை இன்னொருத்தன் அந்தரமா நிக்கிறானே, அவனுக்கு தெரியாம இருக்கிறானே, அவனுக்கு இதை போய் சொல்லிரு. உனக்கு தர்றது வேற ஒன்னும் இல்லை, நீ மாறினது மாதிரி அவனையும் மாத்திரு. இது பெரிய கஷ்டமா? நான் அறிந்து கொண்ட ஆண்டவரை அன்னைக்கு சின்ன பிறனால சும்மா இருக்க முடியல, ராயப்பிறனால சும்மா இருக்க முடியல. பயந்து அறிந்து போய் ஒளிஞ்சு கொண்டு இருந்த பொழுது அந்த பெந்தகோஸ்து பெருவிழாவில் அவர்கள் மேல் அக்கினியாய் தேவதாய் மேலும் அப்போஸ்தலர்கள் மேலும் இறங்கின ஆவியானவர் வந்த பொழுது அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொன்று போட்ட அந்த இயேசு கிறிஸ்து தான், அவர்தான் கடவுள் என்று அறிக்கை செய்தார். அந்த அறிக்கை செய்யக்கூடிய வல்லமை அவருக்கு எங்கிருந்து வந்தது? அந்த பாவத்தை குறித்த பயமோ, பாவம் செய்து ஐயோ இவர்கள் என்னை கொன்று போட்டு விடுவார்களே எல்லா பயம் போய் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திலே, மரணம் வழியாக அவருடைய ரத்தம் வழியாக அவருடைய இரத்தாலே நமக்கு மீட்பு. அந்த இரத்தத்திலே நாம் பெற்றிருக்கிற அந்த ஆடையை ஒவ்வொரு நாளும் நினைக்கும் பொழுது நிச்சயமாக மீட்பு கிடைக்கும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் எபிரேயர் கழுதிய திருமுகம் 1:7 வாசிங்க. எபிரேயர் கழுதிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்காக ஒவ்வொரு நிமிஷமும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Luke 22:32. Yohane 17:15. அவர் நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். Romans 8:24. வேத வசனங்கள் வழியாக நமக்கு பாவத்திற்கு மருந்து தருகிறார். Sangeetham 119:11. Yohane 15:7. அதற்கு பின்னாடி ஆண்டவர் நமக்கு தருகிற மருந்து தேவ ஆவியானவர். இந்த தேவ ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள நாம் எல்லோரும் உம் இரத்தத்தால் என்னை கழுவும் என்ற பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடுவோம்.
இதோ இயேசு சிலையினை தொங்கிக் கொண்டிருக்கின்றார். நாம் பாவத்தை பற்றி பிரின்னியாசியார் சொல்லும் பொழுது, சிலுவையில் தந்த இயேசு முன்பு வா, அவரை உற்று பார். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ கண்களை மூடி இயேசு நம்மோடு உண்மையாகவே இப்பொழுது பேசினார். நாம் ஒவ்வொருவரும் பாவிகள். இயேசு உன் பாவத்தை கழுவ விரும்புகிறார். நீ மனம் திரும்ப வேண்டும் மகனே, மகளே, நீ மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே, நான் பாவி அழுகிறேன். ஒவ்வொரு நாளும் திருப்பறிகிறே நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் சொல்லுகிற மனம் ஏற்றுக்கொள்வதில்லை. எல்லோரும் கண்களை மூடி அந்த சிலை இயேசுவை பார்த்து, இயேசுவே, என் பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, எனக்கு மன மாற்றத்தை தாரும் ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே, நீர் உலகத்தின் பாவங்களை போக்கும் செம்மறி, ரத்தம் ஆண்டவரே என் மீது விழட்டும்.
இந்த பாடலை பாடுகிறேன், நீங்கள் பாட வேண்டாம், பிற பாட சொல்லுகிறேன். ஆனால் இயேசுவை பார்த்து கொண்டு, இது ஒரு மலையாள பாடல், நான் கேரளாவுக்கு ஒரு தியானத்துக்கு போகும் பொழுது இந்த பாடலை கேட்டேன், அடிக்கடி பாடுகிற ஒரு பாடல். இந்த பாடல் மூலமாக இயேசு உங்களை தொடுவார். இதோ கண்களை மூடி சிறந்த இயேசுவையே பார்ப்போம், அவர் பாதத்தில் அமர்ந்திருப்போம்.
பாவம் செய்துவிட்டேன் இயேசையா, மன்னியுமையா, சிலுவையில் தொங்கும் முன்பு நிற்கிறேன், பாதி என்னை மன்னியுமையா, சிலுவையில் தொங்கும் முன்பு நிற்கிறேன், பாவி என்னை மன்னியுமையா, மனம் இறங்குமையா இயேசையா, மனம் இறங்குமையா. உம்மை விட்டு ஓடிய ஆட்டுக்குட்டினான், உம்மை விட்டு ஓடிய ஆட்டுக்குட்டினான், பாவத்தின் மேய்ச்சலில் சுகம் தேடினே, உம்மை விட்டு ஓடிய ஆட்டுக்குட்டினான், பாவத்தின் மேய்ச்சலில் சுகம் தேடினே, தவறு செய்துவிட்டேன் இயேசையா, கருணை காட்டுமையா, தவறு செய்துவிட்டேன் இயேசையா, கருணை காட்டுமையா, உன் இரத்தத்தால் பாவங்களை கழுவி என்னை தூய்மை படுத்துமையா, உன் இரத்தத்தால் பாவங்களை கழுவி என்னை தூய்மைப்படுத்துமையா, என்னை தூய்மைப்படுத்துமையா, என்னை தூய்மைப்படுத்துமையா, மனம் இறங்குமையா இயேசையா, மனம் இறங்குமையா, உம்மை விட்டு பிரிந்த ஊதாரினான், உம்மை விட்டு பிரிந்த ஊதாரினான், உம் அன்பை மறந்து தூர தேசம் சென்றேன் ஐயா, உம்மை விட்டு பிரிந்த ஊதாரினான், உம் அன்பை மறந்து தூர தேசம் சென்றேனையா, மனம் திரும்பி விட்டேன் இயேசையா, மன்னிப்பு தாருமையா, மனம் திரும்பி விட்டேன் இயேசையா, மன்னிப்பு தாருமையா, மனம் திரும்பி விட்டேன் இயேசையா, மன்னிப்பு தாருமையா, பரிசுத்த ஆவி என்னும் புது ஆடை உடுத்தி புது வாழ்வு தாருமையா, பரிசுத்த ஆவி என்னும் புது ஆடை உடுத்தி புது வாழ்வு தாருமையா, புது வாழ்வு தாருமையா, மனம் இறங்குமையா இயேசையா, மனம் இறங்குமையா, எல்லோரும் பாடுவோம்,
மனம் இறங்குமையா ஏசையா, மனம் இறங்குமையா,
திரும்ப
மனம் இறங்குமையா ஏசையா, மனம் இறங்குமையா. பாவம் செய்து விட்டேன்
பாடுவோம்,
பாவம் உம்மை விட்டு ஓடிய ஆட்டுக்குட்டி நான், பாவத்தின் மேய்ச்சலில் சுகம் தேடினேன். தவறு செய்து விட்டேன் ஏசையா, கருணை காட்டுமையா,
பாருங்க.
தவறு செய்து விட்டேன் ஏசையா, கருணை காட்டுமையா, பாவங்களை கழுவி என்னை தூய்மைப்படுத்துமையா. உம்ரத்தாலின் பாவங்களை கழுவி என்னை தூய்மைப்படுத்துமையா, என்னை தூய்மைப்படுத்துமையா, என்னை தூய்மைப்படுத்துமையா. மனம் இறங்குமையா
விட்டு ஏசுக்குள் வர, சாத்தானை விட்டு ஏசுக்குள் வர அவரை அணிந்து கொள்ள வேண்டும்.
திரும்ப பாடுங்க.
மனம் திரும்பி விட்டேன் ஏசையா மன்னிப்பு தாருமையா.
திரும்ப
மனம் மன்னிப்பு தாருமையா. மன்னிப்பு தாருமையா
என்னும் புது ஆடை உடுத்தி புது வாழ்வு தாருமையா.
பரிசுத்த ஆவி என்னும் புது ஆடை உடுத்தி புது வாழ்வு தாருமையா.
திருமா
பரிசுத்த ஆவி என்னும் புது ஆடை உடுத்தி புது வாழ்வு தாருமையா.
தங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, இதோ உங்க காயங்களை பார்க்கிற ஆண்டவரே, முரத்தை விழட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதரன் மீது சகோதரி மீது ஆண்டவரே, முரத்தை விழட்டும் ஆண்டவரே, முரத்தால கழுவும் ஆண்டவரே, இயேசுவே முரத்த ரத்தம் சகல பாவங்களை கழுவுறது ஆண்டவரே, என் வாழ்நாள் என் வாழ்நாள் எல்லா பாவங்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதரி மீதும் சகோதரி மீதும் மனம் இறங்கும் ஆண்டவரே, பாவங்களை எல்லாம் கழுவும் ஆண்டவரே, காபம் சுத்தப்படுத்த தூய்மைப்படுத்துமாறு உடலை சுத்தப்படுத்தும், மனதை சுத்தப்படுத்தும், எண்ணங்களை சுத்தப்படுத்தும், ரூபிகளை சுத்திப்படுத்தும் ஆண்டவரே, ரத்தத்தை அனைத்தும் நீங்கி போகட்டும் எரிந்து போகட்டும் ஆண்டவரே, அந்த தூய்மைப்படுத்தி இயேசுவே புது அடையினால் ஆண்டவரே, பரிசுத்த ஆவின் புது உடுத்தும் ஆண்டவரே, இவன் புது படைப்பாக மாற்றும் ஆண்டவரே, உடைய பிள்ளையாக உடைய மகனாக மகளாக என்னை மாற்றும் ஆண்டவரே, மாற்றிக் கொண்டிருக்கிறீர், என்னை தொட்டுக் கொண்டிருக்கிறீர், ஆசை கொண்டிருக்கிற நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இருக்கிறா சிபிக்கிறாங்கிற நன்றி இயேசுவே, போச்சி இயேசுவே இருக்கிறா குரு சிபிக்கிறாங்கிறா சிக்கிறாங்கிற உங்கத்தால் என்னை கழுவும். பாருங்க, என்னை கழுவும். திரும்ப உம்ரத்தா என்னை கழுவும். திரும்ப உம்ரத்தால் என்னை கழு, எனக்காக சிலுவையில் தொங்கும் இயேசுவே, உம்ரத்தால் என்னை கழுவும், எனக்காக சிலுவையில் மரித்த இயேசுவே,
உம்ரத்தால் என்னை கழுவும்,
எனக்காக சிலுவையில் மரித்த இயேசுவே,
உம்ரத்தால் என்னை கழுவும்,
மரித்தவின் மகிமையில் உயிர்த்த இயேசுவே,
உம்ரத்தால் என்னை கழுவும்,
மரித்தவின் மகிமையில் உயிர்த்த இயேசுவே,
உம்ரத்தால் என்னை கழுவும்,
உம்ரத்தால்
என்னை கழுவும்.
ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவர்கள் தயவு கூர்ந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.